அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை முதலாம் அரையாண்டு தேர்வு 2021 2022 தமிழ் ஆண்டு 11 புலன்மொழி தேர்வு கேட்டலும் விளங்கிக் கொள்ளுதலும். இத்தேர்வு ஆனா பகுதி ஆவன்னா பகுதி என இரண்டு பகுதிகளை கொண்டதாக இருக்கும். முதலில் ஆனா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்படும். அடுத்து ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்பெற்று அதற்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 1 நிமிடம் தரப்படும். நேரம் நிறைவடைந்த பின்னர் ஆனா பகுதியின் உரைப்பகுதி மீண்டும் 1 முறை ஒலிக்கப்பெற்று நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க 1 நிமிடம் தரப்படும். அதனைத் தொடர்ந்து ஆவன்னா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்படும். பின்னர் ஆவன்னா பகுதியின் நேர்காணற் பகுதி ஒலிக்கப்பெற்று அதற்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடங்கள் தரப்படும். ஆவன்னா பகுதியின் நேர்காணற் பகுதி மீண்டும் 1 முறை ஒலிக்கப்பெற்று நீங்கள் எழுதிய விடைகளை சரிபார்க்க 1 நிமிடம் தரப்படும். உங்களுக்கான நேரம் நிறைவடைந்ததும் மணி ஒலிக்கப்படும். ஆயத்தமாகுங்கள். முதலில் ஆனா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு 1 நிமிடம் தரப்படுகிறது. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதி ஒலிக்கப்படுகிறது. எமது தாய்மொழியாகிய தமிழ் தொன்மை சிறப்பும் இலக்கிய இலக்கண வளமும் நிறைந்தது. தமிழ் மொழியின் தோற்ற காலப்பகுதி இதுவரை வரையறுக்கப்பட முடியாததாக உள்ளது. இருந்த போதிலும் நமக்கு கிடைத்துள்ள இலக்கியங்களின் காலப்பகுதிகளை அடிப்படையாக கொண்டு தமிழ் மொழியின் தொன்மையை அறிஞர்கள் கணக்கிட்டு வருகிறார்கள். எமக்கு கிடைத்த இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்டவை 8 தொகை 10 பாட்டு நூல்கள் ஆகும். இவை சங்க காலம் என்று சொல்லப்படும் கிறித்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறித்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதிக்கு உரியனவாகும். அவ்விலக்கியங்களின் செம்மையான மொழி நடையும் இலக்கண அமைப்பும் தமிழ்மொழி அக்காலத்திற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வளர்ச்சியடைந்த நிலையிலே இருந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்றன. சங்க காலத்திலும் அதற்கு முன்பும் தமிழ் மொழியும் தமிழர் வாழ்வும் உயர்ந்த நிலையிலே இருந்தன. அதனால் அவை பேணப்பட வேண்டியதன் தேவை உணரப்படவில்லை. பின்னாளில் தமிழர் நிலங்கள் தமிழர் அல்லாதோரால் ஆளப்பட்டு வந்தபோது தமிழர் தமது மொழி, கலை, பண்பாடு, வரலாறு போன்றவற்றை பேண வேண்டியதன் இன்றியமையாமையை உணரத் தொடங்கினர். ஆனாலும் பிற இனத்தவரின் ஆட்சியாலும் பிற மொழியாளர்களின் மேலாண்மையாலும் தமிழர் வரலாறும் தமிழ் மொழியின் வரலாறும் தமிழ் இலக்கியங்களின் வரலாறும் பல்வேறு திரிபுகளுக்கு உட்படுத்தப்பட்டு பதியப்படும் நிலை ஏற்பட்டது. இருப்பினும் தற்போது கீழடி போன்ற இடங்களிலே அகழாய்வுகள் மூலம் கிடைத்து வரும் சான்றுகள் தமிழரின் தொன்மையை உலகுக்கு எடுத்துக் காட்டுகின்றன. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு ஒரு நிமிடம் தரப்படுகிறது. இப்பொழுது ஆனா பகுதியின் உரைப்பகுதி மீண்டும் ஒரு முறை ஒலிக்கப்படுகிறது. எமது தாய்மொழியாகிய தமிழ் தொன்மை சிறப்பும் இலக்கிய இலக்கண வளமும் நிறைந்தது. தமிழ் மொழியின் தோற்ற காலப்பகுதி இதுவரை வரையறுக்கப்பட முடியாததாக உள்ளது. இருந்த போதிலும் நமக்கு கிடைத்துள்ள இலக்கியங்களின் காலப்பகுதிகளை அடிப்படையாக கொண்டு தமிழ் மொழியின் தொன்மையை அறிஞர்கள் கணக்கிட்டு வருகிறார்கள். எமக்கு கிடைத்த இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்டவை 8 தொகை 10 பாட்டு நூல்கள் ஆகும். இவை சங்ககாலம் என்று சொல்லப்படும் கிறித்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறித்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதிக்கு உரியனவாகும். அவ்விலக்கியங்களின் செம்மையான மொழி நடையும் இலக்கண அமைப்பும் தமிழ்மொழி அக்காலத்திற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வளர்ச்சியடைந்த நிலையிலே இருந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்றன. சங்க காலத்திலும் அதற்கு முன்பும் தமிழ் மொழியும் தமிழர் வாழ்வும் உயர்ந்த நிலையிலே இருந்தன. அதனால் அவை பேணப்பட வேண்டியதன் தேவை உணரப்படவில்லை. பின்னாளில் தமிழர் நிலங்கள் தமிழர் அல்லாதோரால் ஆளப்பட்டு வந்தபோது தமிழர் தமது மொழி, கலை, பண்பாடு, வரலாறு போன்றவற்றை பேண வேண்டியதன் இன்றியமையாமையை உணரத் தொடங்கினர். ஆனாலும் பிற இனத்தவரின் ஆட்சியாலும் பிற மொழியாளர்களின் மேலாண்மையாலும் தமிழர் வரலாறும் தமிழ் மொழியின் வரலாறும் தமிழ் இலக்கியங்களின் வரலாறும் பல்வேறு திரிபுகளுக்கு உட்படுத்தப்பட்டு பதியப்படும் நிலை ஏற்பட்டது. இருப்பினும் தற்போது கீழடி போன்ற இடங்களிலே அகழாய்வுகள் மூலம் கிடைத்து வரும் சான்றுகள் தமிழரின் தொன்மையை உலகுக்கு எடுத்து காட்டுகின்றன. நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க ஒரு நிமிடம் தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் வினாக்களை படிப்பதற்கு ஒரு நிமிடம் தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் நேர்காணற் பகுதி ஒலிக்கப்படுகிறது.
வெல்வோம் இணைய வானொலியின் இலக்கிய பொழில் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ள உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய பொழில் நிகழ்ச்சியிலே எம்மோடு இணைந்து கொண்டுள்ள பேராசிரியர் அவர்களை இப்பொழுது நிகழ்வுக்குள் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. இலக்கிய பொழில் நிகழ்ச்சியிலே இரண்டாவது வாரமாக தங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி.
வணக்கம் மேகலை, இன்றைய நிகழ்வில் இணைந்து கொள்வதில் நானும் மகிழ்வடைகிறேன்.
சென்ற வாரம் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான அகநானூறு பற்றி தங்களால் கூறப்பட்ட விளக்கங்கள் பலராலும் பாராட்டப்பட்டன. குறிப்பாக இளையோரும் தங்கள் கருத்துகளை பதிவிட்டிருந்தார்கள். தமிழ் இலக்கியங்கள் தொடர்பான செய்திகள் இளையோரை சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடே நாம் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்தோம். முதல் வாரமே அந்த இலக்கின் பெரும் பகுதியை எட்டிவிட்டோம். தொடர்ந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மத்திய ஐரோப்பிய நேரம் பிற்பகல் 4 மணிக்கு இந்நிகழ்வினை வழங்க திட்டமிட்டுள்ளோம்.
நல்லது. கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் நன்றிகள். இலக்கிய பொழிலிலே கூறப்படும் செய்திகளில் ஏதேனும் ஐயம் இருப்பின் அவற்றையும் எழுதி அனுப்புங்கள். அவற்றுக்கான விளக்கங்கள் தங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்கப்படும்.
இன்றைய இலக்கிய பொழிலிலே எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை பற்றி பார்க்கவுள்ளோம். முதலில் குறுந்தொகை நூல் பற்றிய செய்திகளை கூறுவர்.
குறைந்த அடிகளை உடைய பாடல்களால் ஆக்கப்பட்டதால் இதற்கு குறுந்தொகை என பெயரிடப்பட்டது. இதிலுள்ள பாடல்கள் 4 முதல் 10 வரையான அடிகளை கொண்டவை. இது பொருத்தமான உவமைகள் மூலம் உள்ளத்தில் எழும் உணர்ச்சிகளை மிக அழகாக எடுத்துரைக்கும் அகத்திணை இலக்கியம் ஆகும். 401 பாடல்களின் தொகுப்பாக உள்ளது இந்நூல். பூரிக்கோ என்பவரால் தொகுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
இப்போது நிகழ்வு நிறைவடையும் நேரம் நெருங்கிவிட்டது. அடுத்த வாரம் தொடர்ந்து குறுந்தொகை பற்றியே பார்க்கவுள்ளோம்.
நல்லது. அடுத்த வாரம் குறுந்தொகையிலுள்ள உவமை சிறப்புகள் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஆவண்ணா பகுதிக்கான வினாக்களுக்கு விடை தருவதற்கு 2 நிமிடங்கள் தரப்படுகிறது. இப்பொழுது ஆவண்ணா பகுதியின் நேர்காணற் பகுதி மீண்டும் ஒரு முறை ஒலிக்கப்படுகிறது.
வெல்வோம் இணைய வானொலியின் இலக்கிய பொழில் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ள உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இலக்கிய பொழில் நிகழ்ச்சியிலே எம்மோடு இணைந்து கொண்டுள்ள பேராசிரியர் அவர்களை இப்பொழுது நிகழ்வுக்குள் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. இலக்கிய பொழில் நிகழ்ச்சியிலே 2வது வாரமாக தங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி.
வணக்கம் மேகலை. இன்றைய நிகழ்வில் இணைந்து கொள்வதில் நானும் மகிழ்வடைகிறேன்.
சென்ற வாரம் 8 தொகை நூல்களில் ஒன்றான அகநானூறு பற்றி தங்களால் கூறப்பட்ட விளக்கங்கள் பலராலும் பாராட்டப்பட்டன. குறிப்பாக இளையோரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். தமிழ் இலக்கியங்கள் தொடர்பான செய்திகள் இளையோரை சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடே நாம் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்தோம். முதல் வாரமே அந்த இலக்கின் பெரும் பகுதியை எட்டிவிட்டோம். தொடர்ந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மத்திய ஐரோப்பிய நேரம் பிற்பகல் 4 மணிக்கு இந்நிகழ்வினை வழங்க திட்டமிட்டுள்ளோம்.
நல்லது. கருத்துக்களை வழங்கிய அனைவருக்கும் நன்றிகள். இலக்கிய பொழிலிலே கூறப்படும் செய்திகளில் ஏதேனும் ஐயம் இருப்பின் அவற்றையும் எழுதி அனுப்புங்கள். அவற்றுக்கான விளக்கங்கள் தங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்கப்படும்.
இன்றைய இலக்கிய பொழிலிலே 8 தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை பற்றி பார்க்கவுள்ளோம். முதலில் குறுந்தொகை நூல் பற்றிய செய்திகளை கூறுவர்.
குறைந்த அடிகளை உடைய பாடல்களால் ஆக்கப்பட்டதால் இதற்கு குறுந்தொகை என பெயரிடப்பட்டது. இதிலுள்ள பாடல்கள் 4 முதல் 10 வரையான அடிகளை கொண்டவை. இது பொருத்தமான உவமைகள் மூலம் உள்ளத்தில் எழும் உணர்ச்சிகளை மிக அழகாக எடுத்துரைக்கும் அகத்திணை இலக்கியம் ஆகும். 401 பாடல்களின் தொகுப்பாக உள்ளது. இந்நூல் பூரிக்கோ என்பவரால் தொகுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
இப்போது நிகழ்வு நிறைவடையும் நேரம் நெருங்கிவிட்டது. அடுத்த வாரம் தொடர்ந்து குறுந்தொகை பற்றியே பார்க்கவுள்ளோம்.
நல்லது. அடுத்த வாரம் குறுந்தொகையிலுள்ள உவமை சிறப்புகள் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் தெரிவு செய்த விடைகளை சரிபார்க்க 1 நிமிடம் தரப்படுகிறது. இத்துடன் இத்தேர்வு நிறைவு பெறுகிறது.